Now we are at the temple of Trivikram, Vamana Dev.
இப்ப நம்ம திரிவிக்ரமர் வாமனதேவருடைய கோயில் இருக்கோம்.
This is a wonderful place. So by wandering around from place to place, we can remember all various leaders of the Lord and his devotees.
நம்ம இப்படி இந்த ஊர்ல உலா வந்திருக்கும் போது பல்வேறு விக்ரமங்களை பார்க்கறது மூலமா அந்த பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
Vamana of course means small, dwarf.
Vamana abina kullamana siriyavar abina artham.
But in this temple he doesn't look very small.
Ana inga koyila avaru romba siriyavara pola theriyala.
It's a very big form.
Avarude roopam romba perida irukku.
Of course it's not nearly as big as the form that Vamana Dev took when he expanded himself to cover the universe.
Vamana Devar inda ulagam muluvadhiyum alappadarkaga edutha uruvathai kaattum inda uruvam mega chiriyadhu.
You can just imagine that he asked for 3 steps and then he started going bigger.
Neenga kalpana panni paakalam avaru 3 adi nilam ketar adhukku appuram avaru appadi periyaayi kondu ponar.
Our demons might have been thinking, when's he going to stop growing? This looks pretty dangerous.
எல்லா அசுரர்களும் என்னன்னு எப்ப இவர் வந்து இந்த மாதிரி பெரிதாகிறது நிறுத்த போறாரு, ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையா
இருக்குதேன்னு.
அவர் 2 அடியில் இந்த உலகம் முழுவதையும் அளக்கக்கூடிய அளவுக்கு பெரிதாகிற வரைக்கும் அவர் நிற்கவே
கிடையாது.
இந்த கதை அனைவருக்கும் தெரிந்தது, அது ரொம்ப இனிமையான ஒரு கதை.
Here the priest was pointing out to us the head of Bali Chakravarti.
இங்க இருந்த பூஜாரி நம்மகிட்ட பலி சக்கரவர்த்தி அந்த விக்ரகத்தின் அடியில கால காட்டினார்.
And saying how, or telling us that by placing his foot on Bali Maharaj's head, he cut down the ego of Bali Maharaj.
இந்த பூஜாரி சொன்னார் நமக்கிட்ட, இந்த பலி மகாராஜருடைய தலையில தன்னுடைய காலை வைத்ததன் மூலமா பலி மகாராஜருடைய கர்வத்தை வாமனர் கட்டுப்படுத்தினார்னு, அடக்கினார்னு.
Well, that's one perspective.
அது ஒரு கண்ணோட்டம் நம்ம பார்த்தோம்னா.
But at least as we have heard it from Srila Prabhupada, Bali Maharaj had, by offering his head, he had already given up his egoism.
ஆனா ஸ்ரீல பிரபுபாத நம்மகிட்ட சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தன்னுடைய தலையை பகவானுடைய கால்கள் வைக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்ததன் மூலமாவே, அர்ப்பணித்ததன் மூலமாவே பலி மகாராஜர் தன்னுடைய கர்வத்தை ஏற்கனவே விட்டெழுத்துட்டார்.
If any false egoism was there, he had already just like Bhaktivinoda Thakur says, this Sarvasva Tvamah Charane Sangha, I have offered everything at your lotus feet.
அவர்கிட்ட ஏதாவது கர்வம் ஏதாவது இருந்ததுன்னா அதை அர்ப்பணிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அர்ப்பணிக்கிறார். பக்தினோ டாக்கூர் பாடுறார், எங்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேங்க, அந்த அதே மனப்பான்மை இங்க பார்க்க முடியும்.
So he wasn't we don't find in the Bhagavatam that Vamana Dev forcefully took Bali Maharaj's head and stomped on it.
Bhagavatam la paarka mudiyadhu Bali Maharajanudaiya Bali Maharaja balavandapaduthi Vamanar avarudaiya thalai mela kaal veitha mari Bhagavatla sollapadala.
Not forcefully but by trickery he took over the universe. There's a difference.
பலவந்தமா அவர் எடுத்துக்கல, ஆனா தந்திரமா அவர் எடுத்துட்டார். இதுக்கு நடுவுல வித்தியாசம் இருக்கு.
And he covered the universe in 2 steps.
அவர் இந்த உலகம் முழுவதையும் 2 அடியில் அளந்தார்.
And Bali Maharaj, when he was asked, when Vamana Dev asked Bali Maharaj that where will I put my 3rd step, then Bali Maharaj volunteered that we put on my head.
வாமன தேவர் பலி மகாராஜிட்ட 3 அடி நிலம் நீ கொடுத்த, 1 அடி நான் எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கும் போது பலி மகாராஜ் தானே முன் வந்து என்னுடைய தலைமையில வைங்க அப்படின்னு சொன்னார்.
Which is an act of submission.
இது பணிவினுடைய ஒரு செயலாகும்.
And therefore Bali Maharaj is always connected with the anga of bhakti called Atmanivedanam.
அதனாலதான் பலி மகாராஜர் பக்தியின் அங்கமாகிய ஆத்ம நிவேதனத்துக்கு ஒப்பிட ஆத்ம நிவேதனத்துக்கு உதாரணமா கொடுக்கப்படுறார்.
We can imagine that just like in a battle, one king may conquer the other to humiliate that king, he will put his foot on his head.
போர் நடக்கும் போது ஒரு மன்னர் இன்னொரு மன்னரை கைப்பற்றிட்டார்னா அந்த மன்னரை பணிய வைக்கிறதுக்காக தன்னுடைய காலை அவருடைய தலைமையில வைப்பார்.
King means he cannot tolerate to submit to anyone. Everyone submits to him.
மன்னர் அப்படிங்கிறவரால தன்னை வந்து வேற யார்கிட்டையும் அர்ப்பணிக்கிறது ஒப்படைக்கிறது அப்படிங்கறது முடியாது. மற்றவர்கள் தான் அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்தாகணும்.
That's why in the Vedic culture it was the Kshatriyas would fight either victory or death. That was their motto.
அதனாலதான் வேத கலாச்சாரத்துல சத்திரியர்கள் சண்டையிடுவாங்க, ஒன்னு போர்ல வெற்றி பெறணும் இல்ல மரணம் அடையணும்னு.
That was considered honorable.
அப்படி வெற்றியோ இல்ல மரணம் இந்த ரெண்டுமே வந்து மதிக்கத்தக்கதா கருதப்பட்டது.
Especially the in fairly recent history the Rajputs, they were famous ones.
சமீபத்திய வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னா ராஜ்புத்த சேர்ந்தவர்கள் அதற்கு மிகவும் பிரபலமானவர்கள்.
There are stories of the Maharana going out to fight and then coming back defeated.
Maharana போரிட சென்று போரிடத்துக்கு போறார், அவர் போயிட்டு வந்து அவர் அங்க போற தோற்கடிக்கப்பட்டு திரும்பி வர்றதா திரும்பி வரக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு.
And his queens won't allow him back in this. The city is surrounded by the fort gates and they won't allow him in.
அந்த நகரமானது 4 கதவுகளால மூடப்பட்டிருந்தது. அந்த வாயிலுக்குள்ளார அந்த மகாராணாவுடைய மனைவியர்கள் அவரை உள்ளே விடல.
He said, well, let me in. I'm the king here. He said, no, you're not. Our husband would never come back like this. You either win or you don't come back. That's all.
அவங்க சொன்னாங்க என்னுடைய கணவர் எங்களுடைய கணவர் இந்த மாதிரி திரும்பி வர மாட்டார், அவர் ஒருவேளை வெற்றி பெறணும், அப்படி இல்லைன்னா அவர் திரும்பி வர போறது கிடையாது.
So practically they gave him a death sentence.
வேற விதத்துல சொன்னோம் அப்படின்னா அவங்க அந்த ராணியர்கள் ராஜாவுக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க.
And for themselves also, because that was the system. If they were fighting against the Muslims, then they would either, when the Maharana was killed, then the Maharanis, they also killed themselves because they didn't want to be touched by the Muslims.
Eppa Muslimgalukku naduvula por nadakkudho andha porila Maharana tholvittuttar appadina andha Maharana irandhu pombodhu Maharaniyum thanna vandhu maayittu kolvaargal. ஏன்னா முஸ்லிம்களால தொடப்படுறத அந்த மகாராணியர்கள் விரும்புறது கிடையாது, அதுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது.
They live by the principle that dishonor is worse than death. We will choose death rather than dishonor.
அவங்க அவமானப்படுறது வந்து மரணத்தை விட மோசமானது அப்படிங்கிற கொள்கையோட வாழக்கூடியவங்க.
So this is the Kshatriya pride.
இதுதான் சத்திரியர்களுடைய கர்வம்.
That Bali Maharaj, he was a Kshatriya like that and very powerful. No one had defeated him.
Bali Maharajarum oru shakti vaiyana kshatriya, avare yaaru thorkadithathu kedaiyadhu.
But he was not simply a bully, he was intelligent also.
Avar edho muttathanamana seyalpadakkudiyavar kedaiyadhu, avar buddhisali thanamudaiyavar.
He was after all the grandson and practically the disciple of Prahlad Maharaj.
அவர் பிரஹலாதருடைய பேரன். நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா பிரஹலாதருடைய சிஷ்யராக கூட கருதப்படுறார்.
Who, when asked by Hiranyakashipu that what is the source of your strength? Prahlad Maharaj answered that the source of my strength is the source of all strength, of everybody's strength, the all-powerful Vishnu.
சக்திக்கு மூலம் என்ன அப்படின்னு அதுக்கு பிரகலாதர் பதில் கொடுக்கிறார், என்னுடைய சக்திக்கு உங்களுடைய சக்திக்கு மற்றும் எல்லாருடைய சக்திக்கு மூலமா இருக்கக்கூடியவர் முழுமுதல் கடவுள் விஷ்ணுவோட.
சோ ஜெனுவைன் க்ஷத்ரிய டிவோட்டி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஹவெவர் பவர்ஃபுல் ஐ மே பி ஐ மஸ்ட் சப்மிட் டு பகவான் விஷ்ணு.
யாரொருத்தர் நேர்மையான சத்திரியனா இருக்கிறாரோ, அதாவது பக்தனா விளங்குறாரோ, அத்தகைய நபருக்கு தெரியும் நான் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் நான் விஷ்ணு கிட்ட என்ன ஒப்படைச்சுதான் ஆகணும்.
In Bhagavad Gita, Lord Krishna states that anyone who thinks, Ishvaraham, I am the controller, they are a demon.
பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்ற, யாரெல்லாம் நானே கட்டுப்படுத்தக்கூடியவன் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அசுரர்கள்.
But then when he describes the qualities of the Kshatriyas, one of them is Ishvara Bhava, the feeling of being a controller.
அதே சமயத்துல சத்திரியர்களுடைய குணநலன்களை பத்தி கிருஷ்ணர் சொல்லும் போது அங்க சொல்ற ஈஸ்வர பாவம் அப்படின்னு, அதாவது நானே கட்டுப்படுத்துவோன் என்ற எண்ணம் உடையவர்கள் சத்திரியர்கள்.
That is required for a ruler.
யார் ஒருத்தர் ஆட்சியாளரோ அவருக்கு அந்த தன்மை அவசியப்படுது.
To be a very humble and flexible person is not suitable. Well, flexible maybe, but not obsequious, we should say, which means
romba romba panivoda yaar enna sonnalo appadi odigi pogakuni nagara irundanga appadina avanga chatrirgalukku poruthamaanargal kedaiyadhu.
Rather, he's big and strong and commanding.
சத்ரியன் அப்படிங்கிற ரொம்ப பெரியவரா, எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா, பலசாலியா இருக்கணும்.
That's why when Bhim, Arjuna and Krishna, they came to Jarasandha in the guise of Brahmanas.
பீமர், அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் இவங்க ஜராசந்தன் கிட்ட பிராமணனுடைய ரூபத்துல மாறு வேடத்துல வந்தாங்க.
And then they begged him, they said, we've come to beg some charity from you. And they quoted Bali Maharaj as an example of someone who gave charity and achieved eternal fame by doing so.
Krishna, Arjuna and Bhima, moonu per Jarasandhanta vandappa Jarasandhan kitta daanam ketaanga. Appadi daanam kekkumbodhu avanga Bali Maharajara merkol kaattaanga. Daanam kuduthu adan moolama prabalamadaina navara Bali Maharajara avanga chutti kaattaanga.
So Jarasandha, he thought, these don't look like Brahmanas.
Jarasandha nanatha inda moonru perum paatha brahmanargal maari theriyaliye.
The way they walk, you see, Brahmanas walk in a very humble way. Kshatriyas walk like this.
Ivanga nadakkira vidhatha paathale vidhyasama irukke. Brahmanargal romba panivana nadai irukum, aana ivanga vandu romba gambheerama nadakkraangale.
And the way they talk in deep commanding voices, the kind of voice they expect that when they what they say that will be obeyed.
இவங்களுடைய குரல் பார்த்தா அப்படின்னா ரொம்ப ஆழமா அதிகார தன்மை பொருந்தியதா இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை மற்றவங்க ஏற்கனும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணி இருக்குது இங்க இவங்களுடைய குரல்ல.
And big strong bodies.
அது மட்டும் இல்லாம உடல் ரொம்ப பெரிதா பலமா இருக்கு.
And even they have marks on their shoulders from holding the quiver.
அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தோல்ல பாணங்களை சுமந்த அச்சு இருக்கு.
They seem to be like kshatriyas.
இவங்களை பார்க்கறதுக்கு சத்திரியர்களை போல
தெரியுதுன்னு. அது
மட்டும் இல்லாம இவங்க இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன், அதுவும் நிச்சயம்.
So the kshatriyas, they have that lakshanam of Ishvara Bhava. I mean control. You have to have that to, in order to be a king. You can't be a, you know, measly little wimpish king.
இப்படி சத்திரியர்களுக்கு சத்திரியர்களுக்கென்று ஒரு சில குணங்கள் இருக்கு. அத்தகைய குணங்கள் அவங்களே அதிகாரிகள் அப்படிங்கறத காட்டக்கூடிய குணங்கள். சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க சும்மா பணிவா ஏதோ ஒல்லியா இருக்கவங்க
கிடையாது.
ஏதோ சும்மா ஒரு எலிக்குடிமா இருக்கக்கூடியவங்க ராஜாவா இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக ராஜா அப்படிங்கிறவங்க ரொம்ப மற்றவங்க மேல ஒரு
பிரபாவ்சாலி. How about that? Can you say that in Tamil? No, okay, we'll try something else.
ரொம்ப கம்பீரமா இருக்கணும் ராஜா அப்படிங்கிறவர்.
இம்ப்ரெசிவ் பிரபாவ்சாலி So, you think, well, how could such a person be a devotee? Because a devotee has to be very humble.
நீங்கள் நினைக்கலாம் அத்தகைய நபர் எப்படி ஒரு பக்தரா இருக்க முடியும், ஏன்னா பக்தன் அப்படிங்கிறவன் ரொம்ப பணிவுடையவனா இருக்கணுமே.
If he's always ruling over others and telling others what to do, how can you be a devotee?
சத்ரியன் என்பவன் எப்பவுமே ஆட்சி செஞ்சுட்டு மற்றவங்க கிட்ட நீ இதை செய்யணும் அதை செய்யணும் கட்டளையிடக்கூடியவனா இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி பக்தரா இருக்க முடியும்?
But then we see that so many of the great devotees in Bhagavatam, they are Rajas.
ஆனா நாம் பார்த்தோம்னா பாகவதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு சிறந்த பக்தர்கள் அவங்க வந்து ராஜாக்களா இருந்திருக்கிறாங்க.
So this is possible if they are Rajas, they rule just like Bharat ruled, keeping the Padukas of Rama on the throne.
அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ராஜாக்களானவர்கள் பரதர் எப்படி ஆட்சி பண்ணாரோ அது மாதிரி, அதாவது ராமருடைய பாதுகைய சிம்மாசனத்தை வச்சு ஆட்சி பண்ணாரே அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சாத்தியமாகும்.
With this attitude that I may be a great king, but I'm ultimately the servant of Bhagavan.
நான் பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா அதே சமயத்துல பகவானுடைய சேவகனா, நான் இறுதியில பகவானுடைய சேவகன் அப்படிங்கிற மனப்பான்மையோட ராஜா ஆட்சி பண்ணணும்.
So Vamana Dev, he stepped on the head of Bali Maharaj.
Vamana Deva Bali Maharajude talaila thanude kaala eduthu vetta.
Bali Maharaj would not accept to be under the foot of any king, but he would be under the foot of Lord Vishnu.
Bali Maharaj vera endha mannarude kaalliyum thanude kaalum thanude thalaiyila vekkaradhukku anumadhikka maatar. ஆனா விஷ்ணுனுடைய திருப்பாதங்கள் தன்னுடைய தலைமையில வைக்கிறதுக்கு அவர் அனுமதித்தார்.
In this way he demonstrated to all people for all time afterwards that however great and exalted one may be in this material world, one has to accept one's position of submission to Bhagavan Narayana.
இப்படி செயல் செய்ததன் மூலமா பலி மகாராஜ் ஒரு எடுத்துக்காட்டா விளங்குறார். அவர் பின்னாடி வரக்கூடிய எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ஒரு முன்னுதாரணமா விளங்குறார். ஒருத்தர் இந்த உலகத்துல எவ்வளவுதான் பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் பகவான் முன்னாடி பகவானுக்கு தன்னை ஒப்படைச்சுதான்
ஆகணும்.
அப்படி பகவான் தன்னை ஒப்படைக்கிறது மூலமா நம்ம எதையும் இழக்க போறது கிடையாது, நம்ம மிகச்சிறந்த பலனை தான் அடைய போறோம்.
So we don't know so many leelas of Vamanadeva.
Vamanadevarude palveru leeligal namakku theriyadhu kedaiyadhu.
Mostly we only know this one.
Perumbalum namakku indha oru leeligai dhaan theriyum.
It's described in Srimad Bhagavatam that he was married, had children, but it doesn't go into much detail.
Srimad Bhagavatam sollapadudhu Vamanadevar thirumanam seidhu kondu avarku kulandhigalum irundhadhu, aana adha thavara vera vilakkangal edhuvum anga kodukapadala.
Can anyone remember his wife's name?
யாருக்காவது அவருடைய மனைவியினுடைய பெயர் தெரியுமா?
Any good scholars of Bhagavatam? Kirti is his wife's name.
பாகவதத்துல இருக்கக்கூடிய பண்டிதர்கள் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டா கீர்த்தி அவருடைய மனைவியினுடைய பெயர்.
His son's name is given as Brihat Shloka.
அவருடைய மகன்களுடைய பெயர் பிருகத் ஸ்லோகா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு.
There is another leela of Vamanadev told in the Uttara Ramayana.
Uttara Ramayanathula Vamanadevarude mattoru leelai kodukapattirukku.
As we know that Vamanadev sent Bali Maharaj down to Sutala.
Vamanadevar Bali Maharajara Sutalaku anupi vachar adu namakku theriyum.
Actually the gopis, they were criticizing Krishna for this.
Gopiyargal Krishnara nindikkiranga inda seyalukaga.
They were saying we heard about you Krishna, that in your previous lives what a badly behaved person you are.
Gopiyargal Krishna enna solranga, Krishna na ungala pathi unna pathi kelvi pottirukom, idhukku munnadi piravigalla nee eppadi mosamana nabara irundirukrenu engalukku theriyumranga.
He gave one example that this Bali Maharaj, he surrendered himself to you but you tied him up like a crow and threw him down into the lower plains.
அவங்க அதுக்கு உதாரணமா சொல்றாங்க, பலி மகாராஜ் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒற்படைச்சு சரணடைஞ்ச, ஆனா அதுக்கு பதில நீ என்ன பண்ண, அவர் ஒரு காக்காயாட்ட கட்டி போட்டு கீழே வந்து அனுப்பிட்டார்.
So we know, you see, we surrender to you when you are mistreating us, but we know you're like that in every lifetime anyway.
நாங்க உங்ககிட்ட சரணடைஞ்சிருக்கோம், நீங்க எங்கிட்ட நீங்க எங்களை ஒழுங்கா நடத்துறது இல்ல, ஆனா எங்களுக்கு தெரியும் நீங்க எல்லா பிறவிலையும் இப்படிதான் பண்றீங்கன்னு சொல்லி.
In Uttara Ramayana, it's described that Ravana, he was going all over the universe and making people cry. That's what his name means.
Ravana, Uttara Ramayana la solapattirukku, Ravana inda prapancham mulukku poi ange irukkudiya manabargal ellathiyum alavachittirukana. Ravana abingra perukku adhu dhaan porul.
And he was conquering over the universe.
அவன் உலக முழுக்க பிரபஞ்சம் முழுக்க எல்லா மன்னர்களையும் கைப்பற்றி கொண்டிருந்தான்.
So he came to Sutala and he required every emperor to either bow down to him and submit to him or he would have his head cut off.
ராவணன் போற இடத்துல அங்க இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகளை அவங்க வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன்னை ஒப்படைக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மன்னருடைய தலையை ராவணன் எடுத்துருவான்.
So he approached the court of Vamanadevi, of Bali Maharaj in Sutala.
Sutala logathu poi Ravanan Bali Maharajurudeya aranmanaiku poran.
When the gatekeeper said to him, where are you going? You just can't walk in like that. I'm the gatekeeper.
Anga irukkuriya kaaval vaayu kaapalan avan vandu solra ராவணன் கிட்ட, நீ இப்படி சும்மா அரசபைக்குள்ள நடந்து போக முடியாது, யாரு பண்ணீங்க?
ராவண, this big huge figure, said, what's that sound? Where's that voice coming from? Ravan saw this tiny little dwarf.
ராவண சுத்தி மூதி பாக்கறான், எங்க இருக்கிற இந்த மாதிரி ஒரு குரல் வருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ராவணன் ரொம்ப பெரிதா உயரமா பலசாலியா இருந்தான். அப்படி சுத்தி மூதி பார்த்தா கீழே உள்ளமா ஒரு நபர் இருக்கிற.
So Vamana said, you can't go in without my permission.
Vamana ranga solra ennude anumathi illana nee ulla poga mudiyadana.
Ravana didn't think it was worth talking, he just laughed and went on walking.
Ravana nanacha ivagitta pesi namak enna prayojanam, naan vandu prayojanam illa, naan vandu ulla nadandu poren sen nadak aarambichan.
So he walked right past Vamana, but all of a sudden he felt this terrible pain in his backside.
வாமனரை தாண்டி உடனே நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடக்க ஆரம்பிச்சதையும் அவனுடைய முதுகுல வந்து மிகப்பெரிய வலியா உணர்ந்தான்.
அவன்
என்ன பார்த்தான் அப்படின்னா, வானத்துல தான் பறக்கிறத பார்த்தான்.
வாமனர் given him a good kick.
வாமனர் அவருக்கு ஒரு உதவி விட்டார்.
And he ended up on the other side of the universe.
அவர் பிரபஞ்சத்தினுடைய அடுத்த பாதியில போய் விழுந்தார்.
So, well, all right, we won't go back there again.
Oh, enna pa enna maache nama inna andha pagathukku andha logathukku povaanda avan venda appdi mudivu panna.
Hare Krishna,
Hare Krishna.
Vamana Dev, he's also brought the Ganga.
Vamana Devar Gangaye inge kondu vandar, adhuvum oru sirappu.
That's we have to go. All right, I'll just tell this one, that he stretched his foot right through the universe, and then his toe, when he went right to the edge of the universe, his toe went through all the coverings of the universe. That's a pretty big area. And the water of the Karana ocean came through, and that's the Ganga.
வாமனர் இந்த உலக மொத்தத்தையும் தாண்டி உலகத்தையும் தாண்டி கிழிச்சுக்கிட்டு போனார். அப்படி போகும்போது அவருடைய பாதமானது காரண கடல்ல பட்டு அங்கிருந்து வந்ததுதான் கங்கை நதி.
And also when he was stretching his foot, he was going past the Brahma was sitting on his lotus. All of a sudden he saw this big beautiful foot floating through space going past.
Brahma தன்னுடைய திரு தாமரையில உட்கார்ந்து இருக்கும்போது அவர் பார்க்கிறார், திடீர்னு ஒரு அருமையான தாமரை திருவடிகள் அவருடைய லோகத்தை தாண்டி போறத.
And he understood this is Vishnu's foot.
அவர் புரிஞ்சின்றார், இது விஷ்ணுவினுடைய பாதங்கள் அப்படின்னு.
So he got his kamandalu and washed that foot and offered prayers as a sign of respect.
உடனே அவர் தன்னுடைய கமண்டலத்தை எடுத்து விஷ்ணுவினுடைய திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய மரியாதையை செலுத்துறார்.
So that water mixed with the Kararodak, the water of the Kara ocean, and these are the sources of the Ganga.
அந்த கமண்டலத்திலிருந்து அவர் பகவானுடைய திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ண நீரும் காரண கடல இருந்து வந்த நீரும் ஒன்றா கலந்துடுது. இதுதான் கங்கையை உருவெடுத்ததற்கு மூலமா அமையுது.
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண
கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம
ஹரே ஹரே. பகவான் இஸ் அன்லிமிடெட்.
பகவான் எல்லை இல்லாதவர்.
One of his forms is time. Time is also unlimited.
பகவானுடைய இன்னொரு ரூபம் வந்து காலம். காலமும் எல்லையற்றது.
But we are limited beings. We're in the limited time, so we have to rush off to darshan at the next place.
ஆனா நம்ம எல்லைக்குட்பட்ட உயிர்வாளிகள், அதனால நமக்கு எல்லைக்குட்பட்ட நேரமே இருக்கு. அதனால நம்ம அடுத்த கோயிலுக்கு விரைவா சென்றடைய வேண்டும்.
So let's go.
Go.